මිලට ගරු රව් හකීම් ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 15ක කාලයක් ඔබතුමාට. ඕඩර් ප්ලීස්. ගරු උපුල් කිස්සිරි මන්ත්‍රීතුමා මූලාසනයට පැමිණ ඇත.
ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, පිටු 550කට වඩා වැඩි විශාල පනතක් අපි අද විවාදයට බඳුන් කරන තියෙන අවස්ථාවක මම මුලින්ම වචන ස්වල්පයක් ඒකෙන් පරිබාහිරව අපේ සුනිල් වටගල නියෝජ්‍ය අමාත්‍යතුමන් කතා කරද්දී මෑතකදී ආණ්ඩෝලනයකට තුඩුදුන් ජනාධිපතිතුමන්ගේ කථනයක් පිළිබඳ විපක්ෂයේ විවේචන තමන් ඒක මාතෘකාවක් කරගෙන ආණ්ඩු පක්ෂය නිදහසට කරුණු කීපයක් කියන්ට උත්සාහ කළා. විශේෂයෙන් මේ අධිකරණයට බලපෑම් කිරීමේ උත්සාහයක් පිළිබඳව. ඇත්ත වශයෙන්ම එතුමත් දන්නවා අපිත් මේ සභාවේ ඉන්න නීතිඥවරු හැටියට දන්නා කාරණයක් තමයි මේ රටේ ස්වාධීන වෘත්තීය ආයතනයක් වන ශ්‍රී ලංකා නීතිඥ සංගමය මේ පිළිබඳව තමන්ගේ විරෝධය දැනට ප්‍රකාශ කරලා තිබෙනවා. ඉතින් මෙතන එතුමා සඳහන් නොකරපු කාරණාවක් තමයි දැන් නඩු දින පිළිබඳව කලින් රටේ හැමදෙනාම දන්නවා අහවල් දේශපාලඥයන් විරුද්ධව නඩු දිනයක් තියෙන බව. අපි කියන එකේ වැරද්දක් නැහැ කිව්වට එතන ගැටලුවට වෙන කාරණයක් තමයි ජනාධිපතිතුමන්ගේ කතාවේ අර ගැලරිය පිනවීම සඳහා එතුමා අත්පුඩි ගහන්න ලෑස්ති වෙන්න කියලා කියපු කතාව. එතනින් ඉඟියක් තිබෙනවා කියන එක උඩ තමයි නීචින්න සංගමය පවා මේකට විරුද්ධ පෑවේ කියන එක, විරුද්ධතාව පෑවේ කියන එක පිළිබඳව මම සඳහන් කළ යුතුව තිබෙනවා. ඒක කියමින් තවත් කාරණාව පිළිබඳව මම කෙටින් ද්‍රවිඩ භාෂාවෙන් කතා කිරීමට අදහස් කරනවා. නාංගල ඉන්ද්‍ර සභයිලේ இந்த முக்கியமான சட்டமூலம் மீது விவாதித்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் தமிழ்நாட்டிலே நடந்து முடிந்திருக்கின்ற தேர்தல் சம்பந்தமாக இங்கு சபையிலே பலரும் கதைத்தார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் நாளை அல்லது நாளை மறுநாள் முதலமைச்சராக சத்தியப்பிரமாணம் எடுக்க இருக்கின்ற பிரபல சினிமா நட்சத்திரமாக எங்களுக்கெல்லாம் அறிமுகமான ஜோசப் விஜய் என்று தன்னை எந்த தயக்கமும் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவராகவே அடையாளப்படுத்துவதற்கு, அதுவரையும் தான் தளபதி விஜய் என்று ரசிகர்கள் மத்தியில் சொல்லப்பட்டிருந்த நிலையில் தன்னுடைய பெயரை வேண்டுமென்றே ஜோசப் விஜய் என்று சொன்னதன் மூலம் தான் சார்ந்திருக்கின்ற சமயத்தை அடையாளப்படுத்துகின்ற ஒரு பெயரை தயங்காமல் குறித்து பேசி இன்று முழு தமிழகத்திலும் அதிகூடிய ஆசனங்களை வென்ற ஒரு கட்சியாக வெறும் 2 வருஷங்களுக்குள்ளாக மிகப்பெரிய இமாலய சாதனையை புரிந்திருக்கின்ற தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய கட்சியின் சார்பில் நான் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சமர்ப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதிலே சமயம் சார்ந்து தமிழ் பேசுகின்ற மக்கள் மத்தியில் அப்படியான ஒரு பாரம்பரியம் இருக்கக்கூடாது, மொழி அடிப்படையில் ஒரு ஒரே மொழியை பேசுகின்ற இனமாக நாங்கள் எங்களை மிக பெருமையோடு அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே அந்த உணர்வை தூண்டுகின்ற அந்த கருத்து வலுப்பெற்றது திராவிட இயக்கங்களின் வளர்ச்சியின் மூலம் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். அதே நேரம் எல்லாவற்றையும் முந்திக்கொண்டு இலங்கையிலேதான் தந்தை செல்வா எனப்படுகின்ற தனிப்பெரும் ஆளுமையை ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறார் என்பதற்காக ஒதுக்கிவிடாமல் தங்களுடைய தானை தளபதியாக வரித்துக் கொண்டதன் மூலம் ஈழத்து மக்கள்தான் முதலிலே எந்த மத அடையாளத்துக்கும் அடிமைப்படாமல் தங்களுடைய மொழி அடையாளத்தை முன்னிறுத்தி ஒரு தேசிய அடையாளத்துக்கு வழிகோலினார்கள் என்பது இங்கு பெருமையோடு நாங்கள் சொல்லுகின்ற விஷயம். இன்று இதை பற்றி பேசுகின்ற போது நான் இந்த இடத்திலே மிக பெருமையோடு எங்களுடைய சிநேக கட்சிகள் சிலவற்றின் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பதை இட்டு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியின் அபார வெற்றி, கேரள மாநிலத்திலே 22 உறுப்பினர்களை அவர்கள் வென்றெடுத்திருக்கிறார்கள். அதன் பொருட்டு இந்திய யூனியன் முஸ்லிம் லீகின் தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் அவர்களுக்கு அண்மையிலே தகைசால் தமிழர் விருதை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் மூலம் பெற்ற அவருக்கு நாங்களும் ஒரு பெரிய நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்து வரவேற்பு ஏற்பாடு ஒன்று செய்திருந்தோம். அதே நேரம் அவருடைய தலைமையில் தேசிய ஆலோசனைக் குழுவின் தலைவராக இருக்கின்ற கேரளத்தைச் சேர்ந்த சாதிக்களி தங்கள் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இப்படி 22 உறுப்பினர்களை கேரள மாநிலத்தில் பெற்று மிக விரைவிலே 5 அமைச்சரவை ஆசனங்களையும் அதே நேரம் துணை முதலமைச்சர் பதவியை பெற இருக்கின்ற அந்த கட்சியின் தேசிய பொருளாளர் முன்னாள் மாநில உறுப்பினர் குஞ்சாலிக்குட்டி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வார். அதே நேரம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாங்கள் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருப்பதற்காக குறிப்பாக என்னுடைய நண்பர் என்றும் தமிழ்நாட்டுக்கு போகின்ற போது என்னோடு தொடர்ந்தும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பாபநாசம் தொகுதியின் புதிய உறுப்பினர் ஆடுதுறை ஏ.எம். ஷாஜஹான் அவர்களுக்கு, வாணியம்பாடி உறுப்பினர் எஸ்.எஸ்.வி. சையது ஃபாரூக் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற அதே நேரம் மற்றைய சிநேக கட்சிகளான மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் நாகரப்பட்டினம் தொகுதியை வென்ற பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களுக்கு, சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிற தமிமுல் அன்சாரி அவர்களுக்கு, திராவிட முன்னேற்றத்துக் கழகின் சார்பில் பாளையங்கோட்டையில் வெற்றி பெற்றிருக்கிற அப்துல் வஹாப் அவர்களுக்கு, அதே நேரம் இன்று முதலமைச்சராக இருக்கின்ற விஜய் அவர்களுடைய தமிழர் வெற்றி கழகத்தின் சார்பில் அறந்தாங்கி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிற முகமது பர்வேஷ் அவர்களுக்கும், ராணிப்பேட்டை தொகுதியை வென்றிருக்கின்ற சகோதரி தாகிரா அவர்களுக்கும், அதே நேரம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மயிலாடுதுறை தொகுதியில் வென்றிருக்கின்ற முகமது யூனுஸ் போன்றோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த சபையின் மூலம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே நேரம் இன்று இந்த அபார வெற்றி அடைவதற்கு முன்பு இது சம்பந்தமாக ஆர்வம் கூறிய பலரும் இந்த விசில் அடிச்சான் குஞ்சுகள் என்ன விசித்திரத்தை செய்ய போகிறார்கள் என்று அலட்சியமாக பேசிய போதும் அவர்கள் எல்லோரையும் அதிர்ச்சி அடைகிற அடிப்படையில் இந்த வெற்றியை எட்டியிருக்கிற தமிழக புதிய முதலமைச்சருக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கின்ற அதே நேரம் சாத்தியமில்லாத யதார்த்தமில்லாத சில விஷயங்களை உணர்ச்சிகரமாக பேசுவதன் மூலம் மாத்திரம் அரசியல் செய்யாமல் கச்சதீவை பற்றி பேசியிருந்தார். 2 இறைமையுள்ள நாடுகளுக்கு மத்தியில் முடிவு செய்யப்பட்டிருக்கின்ற விவகாரத்தை நாங்கள் மாற்றியமைப்போம் என்று சூளுரைப்பதை விடவும் அதைவிடவும் முக்கியமாக ஒரு மிக முக்கியமான இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இன்று தமிழ் பேசுகின்ற தமிழர்களும் முஸ்லீம்களும் வாழுகின்ற வடக்கிற்கும் இடையிலே நாங்கள் புரட்சி கவிஞர் பாரதி சொன்னது போல அவருடைய கவிதையிலே, சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிலம் பெண்களிடனே, சிங்களத்தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை முன்னிறுத்தி வீதி சமைப்போம் என்று பாரதி சொன்னதைப் போல இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே அமைய இருக்கின்ற அந்த பாலத்தை அமைப்பதற்கு அவர் கூடிய கவனம் செலுத்த வேண்டும், அதற்கு மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரம் இன்று இங்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பற்றி நான் சொல்லியாக வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கிற தமிழ் பேசும் மக்களுக்கு மட்டுமல்ல, உலகளாவிய தமிழ் பேசும் மக்களுடைய தாயகமாக தமிழகத்தை கருதி விசேடமாக எங்களை கௌரவப்படுத்துவதற்காக அவர் அயலவர் தினம் என்ற ஒரு தினத்தை அடையாளப்படுத்தி அதை செய்து கொண்டு வந்தார். அவ்வாறான நல்ல விஷயங்களை அதே நேரம் தன்னுடைய கொள்கை சார்ந்து அவர் கடைபிடித்த கொள்கைகளின் ஊடாக திராவிட முதல் ஆட்சி என்ற ஒன்றை உருவாக்கி மத சார்பற்ற அதே நேரம் மதச்சார்பான சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக தமிழகத்தை மாற்றியமைத்த பெருமை அவருக்குரியது. அவருடைய காலத்தில் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி தமிழகம் முழு இலங்கையிலுமே ஆக முழு இந்தியாவிலும் ஆக கூடுதலான வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வருகின்ற ஒரு மாநிலமாக அதை மாற்றியமைக்கின்ற ஒரு பொருளாதார விருத்தியை அவர் செய்து காட்டினார் என்பதற்காக அவரை நாங்கள் வாழ்த்த வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரின் வழியிலே அவர் போன்ற அனுபவமிக்க அரசியல்வாதிகளின் ஆலோசனைகளோடு என்றால் தேர்தல் முடிந்த பிற்பாடு புதிய ஆட்சியை பிடித்திருக்கிற இந்த முதலமைச்சர் தான் இவ்வாறான விஷயங்களிலே முன்னே ஆட்சியாளர்களுடைய விமர்சனங்கள் எப்படி இருந்த போதிலும் அவருடைய சாதனைகளை தொடர்ந்தும் முன்னெடுத்து செல்ல வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும். அதே நேரம் மதவாத சக்திகள் தமிழகத்தில் தெற்கிலே புகுந்துவிடுவதற்கு இடம் கொடுக்காமல் அவர் செயல்பட வேண்டும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்பினேன். குறிப்பாக அவருடைய சாதனைகளில் ஒன்று, இன்று குறைந்த சாதி மக்களுக்கு நிறைய இடங்களை பெற்றுக் கொடுத்து அவர்களை வெற்றி பெற செய்திருக்கிறார் என்பது என்னை பொறுத்த மட்டிலே இந்த சாதிய கொடுமையில் இருந்து விடுபடுவதற்காக திராவிட இயக்கங்கள் முன்னெடுத்த போராட்டத்தின் அடுத்த கட்டமாக இவரும் தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார், வென்று காட்டியிருக்கிறார். அதை தொடர்ந்தும் செயல்படுத்துவதிலே அவர் வெற்றி பெற வேண்டும் என்று அவரை பாராட்டுகின்ற அதே நேரம் இந்த தேர்தலில் பெருந்தன்மையோடு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு அடுத்த கட்ட தோல்வி ஒவ்வொன்றும் அடுத்த கட்ட வெற்றிக்கு அடையாளமாகும் என்ற அடிப்படையிலே செயல்படுகின்ற முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சமர்ப்பித்து நான் ஒரு சில வார்த்தைகள் இந்த சட்டமூலம் குறித்து பேச விளைகிறேன். ஆனரபிள் பிரிசைடிங் மெம்பர், ஐ வுட் லைக் டு டீல் வித் திஸ் பர்டிகுலர் பீஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் தட் வி ஆர் டிஸ்கசிங் டுடே அண்ட் தட் ரிலேட்ஸ் டு த ரெஸ்கியூ ரீஹாபிலிட்டேஷன் இன்சால்வன்சி கோஆபரேட் அண்ட் பர்சனல் பில் விச் இஸ் டு அமெண்ட் and consolidate the law relating to rescue, rehabilitation and insolvency of individuals and companies, to repeal the insolvency ordinance which was enacted way back in the 19th century during the colonial period, and also to amend the Companies Act, Inland Revenue Act, mediation yes. So in this regard I would like to point out a very salient point which was raised by Mr. Thilan Vijayasinghe, who is a investment expert in the country. He came before the Committee on Public Finance and pointed out that it's important for us to study the Indian Insolvency and Bankruptcy Code, which was enacted in 2016. There, it has succeeded in converting non-performing loans on Indian balance sheets, which was from about 9% to 2% or less. That was because of the implementation of the Indian Insolvency and Bankruptcy Code, and particularly the time-bound exercises. Particularly, this act only provides in an initial period of 2 months for any company in distress, any partnership in distress to be rehabilitated. Now here, the Indian Insolvency Code, for the first period, they provide 180 days, almost 6 months. And then also, that enables a time-bound exercise, a maximum of 360 days. So that you have a, from the start itself, when you begin to rehabilitate a company with many assets, it's important for the investors to be convinced. And it is a, you convert it from a debtor-controlled process to a creditor-controlled process, and which becomes an issue where you facilitate a program by trying to help the distressed companies to find relief. Now, in this regard, I would like to comment on one issue where the after Ditwa cyclone, this government's colossal failure in trying to come to the assistance of the aggrieved parties, those who have lost their properties. Now, for instance, I come from the central province. Yes, Mr. Presiding Member, in the central province, I saw the central bank, Department of Bank Supervision has said that only about 2,000 million has been disbursed by the banks in the Kandy district, whereas 4,000 million in Badulla, 3,000 billion in Noor Eliya, but the most affected district, only 2,000 billion have been dispersed. This is because of the reluctance and the risk-averse attitude of the banks. And this has to be addressed. And I have been looking forward. And not only that. You know, no. I know, but let me finish, limited time. So with this, what is important is to look at, now even what happened to the government said about 5 million maximum will be given to property destroyed. Now they are telling them, okay, you take once and for all 5 lakhs, 500,000 and settle it. Or rather, that is how it is happening. Nothing has happened so far. So this issue has to be addressed. And a lot of monies have been allocated from Parliament. We passed about almost 750 billion. What happened to the money? 8,000 billion was collected by donations, none of which so far has been properly distributed among the aggrieved people. And that is an issue, and that issue had to be addressed very fast, Mr. Presiding Member. Thank you.